ஓம் சாந்தி. June 4, 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இந்த உலகிற்கு அப்பாலுள்ள தந்தையை உங்களுக்கு மாத்திரமே மிக சரியாக தெரியும் என்பதால், உண்மையான அன்புடன் புத்தியை உடைய உங்களையே உண்மையான ஆஸ்திகர்கள் என அழைக்க முடியும். கேள்வி: தந்தையின் பணிகளில் எது பக்தர்களை அவரே காப்பாற்றுபவர் என்பதை நிரூபிக்கின்றது? பதில்: இராவணனது சிறையிலிருந்து பக்தர்கள் அனைவரையும் விடுவித்து அவர்களை வளமற்றவர்களில் இருந்து வளமானவர்களாக ஆக்குவது ஒரே ஒரு தந்தையின் பணி மாத்திரமே ஆகும். பழைய பக்தர்களை பிராமணர்களாக மாற்றி பின்னர் அவர்களை தேவர்கள் ஆக்குவதே அவரது பாதுகாப்பாகும். தனது பக்தர்கள் அனைவருக்கும் முக்தியையும் ஜீவன் முக்தியையும் கொடுப்பதற்காக பக்தர்களை பாதுகாப்பவர் வந்துள்ளார். பாடல்: கள்ளம் கபடமற்ற பிரபுவை போன்று வேறு எவரும் தனித்துவமானவர் அல்ல. ஓம் சாந்தி. குழந்தைகளாகி நீங்கள் யாரது புகழை கேட்டீர்கள்? கடவுளே அதி மேலானவர் என நினைவு கூறப்படுவதுடன், கடவுள் மாத்திரமே தந்தை என்றும் அழைக்கப்படுகின்றார். லௌகீக தந்தை ஒருவர் தனது படைப்பின் படைப்பாளியாக இருப்பதை போன்றே இவரும் இந்த முழு படைப்பையும் படைப்பவராவார். லௌகீக தந்தை முதலில் ஒரு குமாரியை தனது மனைவியாக்கி கொண்டு பின்னர் அவருடன் இணைந்து ஒரு படைப்பை படைக்கின்றார். அவருக்கு 5 முதல் 7 குழந்தைகள் உள்ளனர். அவர்கள் அவரது படைப்பு என்று அழைக்கப்படுகிறார்கள். லௌகீக தந்தையே அவர்களை படைப்பவராவார். அவர் எல்லைக்கு உட்பட்ட படைப்பவர். படைப்புகளான நீங்கள் படைப்பவரான உங்கள் தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். மக்கள் 2 தந்தையரை கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் லௌகீக தந்தையும் மற்றொருவர் இந்த உலகிற்கு அப்பாற்பட்டவரும் ஆவார். இந்த ஞானம் பக்தியிலிருந்து வேறுபட்டது என்பதும் அதன் பின்னர் ஆர்வமின்மை உள்ளது என்றும் குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் சங்கமயுகத்தில் இருக்கின்றீர்கள். ஆனால் மற்ற அனைவரும் கலியுகத்தில் இருக்கிறார்கள். அனைவரும் அவரது குழந்தைகளே. ஆனால் நீங்களே முழு படைப்பையும் படைத்த எல்லையற்ற தந்தையை அறிந்திருக்கின்றீர்கள். லௌகீக தந்தை ஒருவர் இருந்த போதிலும் மக்கள் இவ்வுலகிற்கு அப்பாலுள்ள அந்த தந்தையை நினைவு செய்கிறார்கள். சத்தியுகத்தில் லௌகீக தந்தை ஒருவர் இருந்தாலும் எவரும் இந்த உலகிற்கு அப்பாற்புள்ள தந்தையை நினைவு செய்வதில்லை. ஏனெனில் அது சந்தோஷ உலகமாகும். துன்பத்தின் போதே அனைவரும் அப்பாலுள்ள தந்தையை நினைவு செய்கிறார்கள். நீங்கள் இங்கே கற்பிக்கப்படுகின்றீர்கள். இங்கே மனிதர்கள் விவேகமானவர்கள் ஆக்கப்படுகிறார்கள். பக்தி மார்க்கத்தில் மக்கள் தந்தையை அறியாமல் உள்ளார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், ஓ பரம்பிதா பரம தந்தையே, ஓ தந்தையான கடவுளே, ஓ துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அருள்பவரே. அதன் பின்னர் அவர்கள் அவரை சர்வ வியாபி என்றோ அல்லது தூணிலும் துரும்பிலும் கற்களிலும் நாய்கள் பூனைகள் போன்றவற்ற அனைத்திலும் உள்ளார் என்றும் கூறுகிறார்கள். அவர்கள் பரமாத்மாவான பரம தந்தையை இவ்வாறாக அவதூறு செய்ய ஆரம்பிக்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது தந்தைக்கு உரியவர்கள் என்பதால் நீங்கள் ஆஸ்திகர்கள் ஆகியுள்ளீர்கள். உங்கள் புத்திகள் உண்மையிலேயே தந்தையின் மீது அன்பை கொண்டுள்ளன. மற்ற அனைவரும் தந்தையின் மீது உண்மையான அன்பான புத்தியை கொண்டிருப்பவர்கள் அல்ல. பழைய உலகின் விநாசத்திற்கான மகாபாரத யுத்தம் இப்பொழுது உங்கள் முன்னிலையில் உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். கலியுகமான தூய்மையற்ற உலகம் 5000 வருடங்களுக்கு ஒரு முறை தந்தையினால் ஸ்தாபிக்கப்படுகின்ற சத்திய யுகமான தூய உலகமாக மாற்றப்படுகிறது. அவரையே மக்கள் நினைவு செய்து அழைக்கின்றார்கள், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள். ஓ படகோட்டியே, இந்த நச்சுக்கடலில் இருந்து எங்களை வெளியேற்றி பார்க்கடலுக்கு அழைத்து செல்லுங்கள். காந்திஜியும் பாடுவதுண்டு, சீதையின் ராமரே தூய்மையாக்குபவர், ஓ ராமா இப்பொழுது வந்து சீதைகள் அனைவரையும் தூய்மையாக்குங்கள். நீங்கள் அனைவருமே சீதைகளான பக்தர்கள் ஆவீர்கள். அவர் கடவுள் என்பதாலேயே அனைவரும் அவரை அழைக்கின்றார்கள். அவர் உங்களை தூய்மையற்றவர்களில் இருந்து தூய்மையானவர்கள் ஆக்குகின்றார். எங்கும் அவர் உங்களை தடுமாற விடவில்லை. அவர் கூறுவதில்லை, தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்லுங்கள், கும்பமேளாவிற்கு செல்லுங்கள். இல்லை, அந்த நதிகள் தூய்மை ஆக்குவதில்லை. ஞானக்கடலான தந்தை ஒருவர் மாத்திரமே தூய்மையாக்குபவராவார். எவருமே கடலையோ நதியையோ நினைவு செய்வதில்லை. அவர்கள் தந்தையையே அழைக்கின்றார்கள், ஓ தூய்மையாக்குபவரான பாபாவே, வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். நீர் நிறைந்த நதிகள் உலகில் எங்கும் உள்ளன, அவை தூய்மையாக்குபவை அல்ல. ஒரே ஒரு தந்தை மாத்திரமே தூய்மையாக்குபவர் என்று அழைக்கப்படுகின்றார். அவர் வந்தால் மாத்திரமே உங்களை தூய்மையாக்க முடியும். பாரதத்தின் புகழ் மிகவும் மகத்துவமானது. சகல சமயங்களுக்கும் பாரதம் யாத்திரை ஸ்தலமாக உள்ளது. சிவனின் பிறந்த நாளும் இங்கேயே நினைவு கூறப்படுகிறது. தேவர்கள் வாழ்கின்ற சத்திய யுகமே தூய உலகமாகும். நீங்கள் சகல தெய்வீக குணங்களும் 16 ஸ்வர்க கலைகளும் நிறைந்தவர்கள் என்ற தேவர்களின் புகழ் நினைவு கூறப்பட்டுள்ளது. சந்திர வம்சம் 14 ஸ்வர்க கலைகள் நிறைந்தது என்று கூறப்படுகிறது. அவர்கள் தொடர்ந்தும் ஏணியில் இறங்குகிறார்கள். தந்தை வந்து ஒரு வினாடியில் உங்களை ஏணியில் ஏறச் செய்து உங்களை அமைதி தாமத்திற்கும் சந்தோஷ தாமத்திற்கும் அழைத்து செல்கின்றனர். அதன் பின்னர் நீங்கள் 84 பிறவி சக்கரத்தை சுற்றி வந்து ஏணியில் இறங்குகின்றீர்கள். யாராவது ஒருவர் நிச்சயமாக 84 பிறவிகள் முழுவதையும் எடுத்திருக்க வேண்டும். சமய நூல்கள் அனைத்திலும் கீதையே பிரதான ரத்தினமாகும். ஸ்ரீமத் பகவத்கீதை என்றால் கடவுளினால் பாடப்பட்ட கீதை என்று அர்த்தமாகும். எவ்வாறாயினும் தூய்மையற்றவர்களுக்கு கடவுள் யார் என்பது தெரியாது. தூய்மையாக்குபவரும் அனைவருக்கும் சத்கதி அருள்பவரும் ஒரே ஒரு அசரீரியான சிவன் மாத்திரமே ஆவார். ஆனால் அவர் எப்பொழுது வருகின்றார் என்பதை எவரும் அறிய மாட்டார்கள். தந்தையே வந்து தனது அறிமுகத்தை கொடுக்கின்றார். புத்திரர்களும் புத்திரிகளும் பாபா என கூறுகிறார்கள். நீங்களே தாயும் தந்தையும் என்றும் பாடப்பட்டுள்ளது. உங்களது இந்த ராஜயோகத்தை கற்பதன் மூலம் நாங்கள் அதிக அளவு சந்தோஷத்தை பெறுகின்றோம். நாங்கள் இங்கே எல்லையற்ற தந்தையிடம் உங்கள் 21 பிறவிகளுக்கான சொர்க்க ஆஸ்தியை பெறவே வருகின்றீர்கள். சிவனின் பிறப்பு பாரதத்தில் மாத்திரமே கொண்டாடப்படுகிறது. ராவணனும் பாரதத்தில் மாத்திரமே காட்டப்படுகின்றான். எவ்வாறாயினும் எவருக்கும் அதன் அர்த்தம் தெரியாது. சிவன் எங்களது எல்லையற்ற தந்தையாவார். எவருக்கும் அவரை தெரியாத போதிலும் தொடர்ந்தும் அவரை வழிபடுகிறார்கள். முழு விருட்சமும் தமோபிரதான் ஆகும் பொழுதே தந்தை வருகின்றார். பாரதம் புதிய உலகில் சொர்க்கமாக இருந்தது. பாரதத்தில் சத்திய யுகம் இருந்தது. இப்பொழுது பாரதத்தில் கலியுகம் இருக்கிறது. தந்தை விளங்கப்படுத்துகின்றார். முதலில் நீங்கள் சொர்க்கத்தின் அதிபதிகளாக இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் 84 பிறவிகளை எடுத்த பின்னர் நரகவாசிகள் ஆகியுள்ளீர்கள். நான் இப்பொழுது உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்து உங்களை மனிதர்களில் இருந்து தேவர்களாகவும் தூய்மையற்றவர்களில் இருந்து தூய்மையானவராகவும் ஆக்குகின்றேன். பக்தி என்றால் பிரம்மாவின் இரவும் இந்த ஞானம் என்றால் பிரம்மாவின் பகலும் ஆகும். பிரம்மா குமார்களும் பிரம்மா குமாரிகளுமாகிய நீங்கள் இப்பொழுது பகலுக்குள் செல்கின்றீர்கள். இப்பழைய உலகம் இப்பொழுது எரியூட்டப்பட உள்ளது. உண்மையிலேயே மகாபாரத யுத்தம் இடம்பெற உள்ளது. இந்த மகாபாரத யுத்தத்தின் பின்னரே பாரதம் உண்மையிலேயே சொர்க்கமாகின்றது. எண்ணிக்கையற்ற அனைத்து சமயங்களும் அழிக்கப்பட்டு ஒரே ஒரு தர்மம் ஸ்தாபிக்கப்படும். குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவின் உதவியாளர்களாகி ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள். நீங்கள் சொர்க்கத்தின் அதிபதிகள் ஆகும் பொழுது விநாசம் ஆரம்பமாகும். இது சிவ பாபாவின் ஞான யாகமாகும். அவரை நீங்கள் சிவன் என்றோ அல்லது ருத்ரர் என்றோ அழைக்கலாம். இது கிருஷ்ணரின் ஞான யாகம் என என்றுமே அழைக்கப்படுவதில்லை. சத்திய யுகத்திலோ திரேதா யுகத்திலோ யாகங்கள் வளர்க்கப்படுவதில்லை. அனர்த்தனங்கள் இடம்பெறும் பொழுதே யாகங்கள் வளர்க்கப்படுகின்றன. தானியங்களுக்கான பஞ்சம் ஏற்படும் போதோ அல்லது யுத்தம் இடம்பெற்றாலோ அவர்கள் அமைதியை ஏற்படுத்துவதற்காக யாகம் வளர்க்கிறார்கள். விநாசம் ஏற்படாமல் பாரதம் சொர்க்கமாக முடியாது என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். பாரதத்தின் தாய்மார்களது சிவ சக்தி சேனை நினைவு கூறப்பட்டுள்ளது. தூய்மையானவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. ஸ்ரீமத்திற்கு ஏற்ப நீங்கள் பாரதத்தை சொர்க்கமாக்கதால் தாய்மார்களாகிய உங்களுக்கு வணக்கம் செலுத்தப்படுகிறது. வந்தே மாத்தரம். தந்தை இப்பொழுது கூறுகின்றார், மரணம் இப்பொழுது அனைவரது தலை மீதும் உள்ளது. ஆகையால் இந்த ஒரு பிறவியில் நீங்கள் தூய்மையாகி தந்தையை நினைவு செய்தால் நீங்கள் தமோ பிரதானிலிருந்து சத்தோ பிரதானம் ஆகுவீர்கள். நீங்கள் இப்பொழுது சூத்திரர்களிலிருந்து பிராமணர்கள் ஆகியுள்ளீர்கள். பின்னர் நீங்கள் தேவர்கள் ஆகுவீர்கள். இது புதியதொன்றல்ல. இச்சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கிறது. ஒவ்வொரு சக்கரத்திலும் 5000 வருடங்களுக்கு ஒரு முறை நரகம் சொர்க்கமாகின்றது. தூய்மையற்ற உலகில் மக்கள் என்ன செயல்களை செய்தாலும் அவை பாவ செயல்கள் மாத்திரமே ஆகும். தந்தை கூறுகின்றார், செயல்கள், நடுநிலை செயல்கள், பாவ செயல்களின் தத்துவம் 5000 வருடங்களின் முன்னரும் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டது. மீண்டும் ஒருமுறை இப்பொழுது நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றேன். அசரீரியான பரமாத்மாவாகிய பரம தந்தையான நான் உங்கள் தந்தையாவேன். நான் கடனாக பெற்றுள்ள இந்த சரீரம் கடவுள் அல்ல. மனிதர்களை தேவர்கள் என்றேனும் அழைக்க முடியாது. அவ்வாறாயின் மனிதர்களை எவ்வாறு கடவுள் என்று அழைக்க முடியும்? தந்தை விளங்கப்படுத்துகின்றார், நீங்கள் 84 பிறவிகளை எடுத்து தொடர்ந்தும் ஏணியில் கீழிறங்குகின்றீர்கள். எவருமே மேலே மீண்டும் திரும்பி செல்ல முடியாது. அவர்கள் அனைவரும் தூய்மையற்றவர் ஆகுவதற்கான பாதையையே காட்டுகிறார்கள். அத்துடன் தாமும் தொடர்ந்தும் தூய்மையற்றவர்கள் ஆகின்றார்கள். ஆகையால் தந்தை கூறுகின்றார், நான் அவர்களையும் ஈடேற்ற வேண்டும். இது ராவண ராஜ்யமாகும். நீங்கள் இப்பொழுது ராவண ராஜ்யத்தில் இருந்து வெளியேறி உள்ளீர்கள். அனைவரும் நாளடைவில் இதனை பற்றி அறிந்து கொள்வார்கள். நீங்கள் பிராமணர்கள் ஆகாது உங்களால் ஷிவ் பாபாவிடமிருந்து எந்த ஆஸ்தியையும் பெற முடியாது. 2 தந்தையர் மாத்திரமே உள்ளார்கள். ஒருவர் அசரீரியான தந்தை, மற்றொருவர் லௌகீக தந்தை. லௌகீக குழந்தைகள் லௌகீக தந்தையிடமிருந்து தமக்கான ஆஸ்தியை பெறுகின்றார்கள். அசரீரி ஆத்மாக்கள் அசரீரியான எல்லையற்ற தந்தையிடமிருந்து தமது ஆஸ்தியை பெறுகிறார்கள். நீங்கள் இனிமையிலும் இனிமையான ஷிவ் பாபாவிடமிருந்து சந்தோஷ தாமத்திற்குரிய உங்கள் 21 பிறவிகளுக்கான ஆஸ்தியை பெறவே வந்திருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். யோக சக்தியின் மூலமாக நீங்கள் உலக அதிபதிகள் ஆகின்றீர்கள். ஆயுதங்கள் போன்றன எதுவும் இல்லை. எனவே நீங்கள் தந்தையுடன் யோகம் செய்து உங்கள் பாவங்களை அழித்த பின்னர் விஷ்ணு தாமத்தின் அதிபதிகள் ஆகின்றீர்கள். நீங்கள் அமரத்துவ உலகிற்கு செல்வதற்காக அமரத்துவ கதையை கேட்டீர்கள். அங்கே அகால மரணம் இடம்பெறுவதில்லை. துன்பத்தின் பெயரோ சுவடோ இருப்பதில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் எல்லையற்ற தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்றி அதி மேன்மையான தேவர்கள் ஆகுவதற்கே அவரிடம் வந்திருக்கின்றீர்கள். இந்த ஞானம் வேறு எந்த சமய நூல்களிலும் இல்லை. பிரம்மா விஷ்ணுவின் தொப்புளில் இருந்து தோன்றினார் என்று காட்டப்பட்டுள்ளது. அவர் தனது கரங்களில் சமய நூல்களை வைத்திருப்பதை போன்று சித்தரிக்கப்பட்டுள்ளார். தந்தை கூறுகின்றார், நான் இப்பொழுது பிரம்மாவின் மூலமாக படைப்பின் ஆரம்பம் மத்தியமம் இறுதியை உங்களுக்கு கூறுகின்றேன். நான் மாத்திரமே ஞானக்கடலாவேன். பாடப்பட்டுள்ளது, ஞான சூரியன் உதிக்கும் பொழுது அறியாமை இருள் அகழ்கிறது. சத்தியுகத்தில் அறியாமை இருக்க முடியாது. பாரதம் சத்திய உலகமாக இருந்தபோது அது வைரம் போன்று பெருமதியானதாக இருந்தது. வைரங்களும் இரத்தினங்களும் பதித்த மாளிகைகள் இருந்தன. இப்பொழுது மக்களிடம் உண்பதற்கு கூட போதிய அளவு இல்லாதுள்ளது. யாரால் வளமற்ற உலகத்தை மீண்டும் வளம் நிறைந்தது ஆக்க முடியும்? இது தந்தையின் பணி மாத்திரமே ஆகும். தந்தைக்கு கருணை உள்ளது. அவர் கூறுகின்றார், நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்க வந்துள்ளேன். நான் சாதாரண மனிதனை நாராயணராகவும் சாதாரண பெண்ணை லக்ஷ்மியாகவும் ஆக்கவே வந்துள்ளேன். பக்தர்களை காப்பவர் ஒரே ஒரு தந்தையாவார். நான் உங்களை ராவணனின் சிறையிலிருந்து வெளியேற்றி சந்தோஷ உலகிற்கு அழைத்து செல்கின்றேன். இந்த உலகில் பிராமணர்கள் ஆகுபவர்களே பின்னர் தேவர்கள் ஆகுவார்கள். பிரஜாபிதா பிரம்மா என்ற பிரம்மாவின் பெயரும் பிரபல்யமானது. பிராமணர்களாகிய நீங்களே அதி மேன்மையானவர்கள். நீங்கள் பாரதத்திற்கான ஆன்மீக சேவையை செய்கின்றீர்கள். தந்தையின் நினைவில் நிலைத்திருப்பதன் மூலமே உங்கள் பாவங்கள் அழியும். தூய்மையாகுவதற்கு வேறு வழி எதுவும் இல்லை. நீங்கள் நினைவை கொண்டிருப்பதன் மூலம் மாத்திரமே கலப்படம் எரிக்கப்படும். ஒரு பொற்கொள்ளருக்கு உண்மையான தங்கத்தை எவ்வாறு போலியான தங்கம் ஆக்குவது என்பது தெரியும். அவர்கள் அதில் வெள்ளி, செம்பு, இரும்பு போன்றவற்றை கலக்கின்றார்கள். அதனால் அந்த தங்கத்தின் பெருமதி குறைகிறது. நீங்களும் சதோப்பிரதானமாக இருந்தீர்கள். பின்னர் நாளடைவில் மாசு உங்களுக்குள் கலக்கப்பட்டது. இப்பொழுது நீங்கள் தமோபிரதானம் ஆகி உள்ளீர்கள். இப்பொழுது மீண்டும் ஒருமுறை நீங்கள் சதோப்பிரதானம் ஆக வேண்டும். அப்பொழுதே உங்களால் சத்யுகத்திற்கு செல்ல முடியும். தந்தை கூறுகின்றார், சரீரதாரிகளை நினைவு செய்யாதீர்கள். உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் நீங்கள் வாழ்ந்த பொழுதிலும் ஒரே ஒரு தந்தையை தவிர வேறு எவரையும் நினைவு செய்யாதிருந்தால் உங்களால் சொர்க்கத்தின் அதிபதிகள் ஆக முடியும். விஷ்ணு தாமமான சொர்க்கம் இருந்தது. அது இப்பொழுது ராவணனது உலகமாகி உள்ளது. அது மீண்டும் நிச்சயமாக விஷ்ணுவின் உலகமாகும். நான் சாதுக்கள் புனிதர்கள் அனைவரையும் ஈடேற்றவே வந்துள்ளேன். ஆகையாலேயே கூறப்படுகிறது, அதர்மம் தழைத்தோங்கும் பொழுது நான் வருகின்றேன். இது பாரதத்தையே குறிக்கின்றது. ஒரே ஒரு தந்தையாகிய சிவனான நானே அனைவருக்கும் சத்கதி அருள்பவர். சிவன், ருத்ரன் போன்ற அனைத்தும் அவருடைய பெயர்களே. அவருக்கு அவர்கள் பல பெயர்களை கொடுத்துள்ளார்கள். தந்தை கூறுகின்றார், எனது உண்மையான பெயர் சிவன். நான் சிவன். குழந்தைகளாகிய நீங்கள் சாலிகிராம்கள். நீங்கள் அரை கல்பத்திற்கு ஷரீர உணர்வில் இருந்தீர்கள். இப்பொழுது ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள். ஒரே ஒரு தந்தையை அறிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் அனைத்தையும் அறிந்தவர் ஆகின்றீர்கள். நீங்கள் மாஸ்டர் ஞான கடல்கள் ஆகின்றீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, ஸ்ரீமத்தை பின்பற்றி அதி மேன்மையான தேவர்கள் ஆகுங்கள். முழு உலகிற்குமான உண்மையான ஆன்மீக சேவையை செய்யுங்கள். ஆதி சனாதன தேவ தேவதா தர்மத்தை ஸ்தாபிப்பதில் தந்தையின் முழுமையான உதவியாளராகுங்கள். இரண்டு, ஆத்மாவை உண்மையான தங்கமாக ஆக்குவதற்கு தந்தையை தவிர வேறு எந்த சரீரதாரியையும் நினைவு செய்யாதீர்கள். இவ்வுலகிற்கு அப்பாலுள்ள தந்தையின் மீது உண்மையான அன்பை கொண்டிருங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் அமரத்துவ ரூபம் ஆகுவதன் மூலம் ஆன்மீகமாக முன்னேறி அனைத்து பாதகமான சூழ்நிலைகளையும் வெற்றி கொள்வீர்களாக. எவ்வாறு நீங்கள் சரீரத்தின் வாழ்வாதாரத்திற்காக பல வழிமுறைகளை கையாளுகின்றீர்களோ அவ்வாறே இந்த வழிமுறையையும் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக பயன்படுத்துங்கள். சதா அமரத்துவ ரூபத்தில் ஸ்திரமாக இருப்பதை பயிற்சி செய்யுங்கள். உங்களை அமரத்துவ ரூபங்களாக, அதாவது ஆத்மாக்களாக கருதி செயல்படுபவர்கள் அகால மரணம், பஞ்சம் மற்ற அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் பாதுகாக்கப்படுவார்கள். மன கவலைகள், மன அழுத்தமான சூழ்நிலைகளை நீக்குவதற்கு உங்களின் ஷரீர விழிப்புணர்வு எதையும் தொடர்ந்து நீக்குங்கள். ஸ்லோகம். நீங்கள் மீண்டும் மீண்டும் ஏதாவது வருவதை உணர்ந்தால் இறுதி பரீட்சையில் தோற்று போவீர்கள். அவ்யக்த இஷாரா. சதா முக மலர்ச்சியுடன் இருப்பதற்கு இலகு சுபாவம் உடையவராகவும் சகித்து கொள்பவராகவும் இருங்கள். சதா மலர்ச்சியாக இருப்பவர்களின் ஞாபகார்த்தம் விஷ்ணுவின் வடிவத்தில் காட்டப்படுகிறது. விஷ்ணு சௌகரியமாக பார்க்கடலில் படுத்திருக்கின்றார். ஞானத்தை கடைந்து மிகவும் மலர்ச்சியாக இருக்கின்றார். முக மலர்ச்சியோடு இருப்பதற்கான வழிமுறை இந்த ஞானத்தை கடைவதே ஆகும். எந்த அளவிற்கு ஒருவர் இந்த ஞானத்தை கடைகின்றாரோ அந்த அளவிற்கு அவர் மலர்ச்சியாக இருப்பார். எந்த ஒரு பிரதிகூலமான சூழ்நிலையும் அவரின் தைரியம், ஊக்கம் அல்லது உற்சாகத்தை குறைக்காது. சகித்து கொள்ளும் சக்தியால் அவர் இலகுவாக பிரதிகூலமான சூழ்நிலைகளையும் வெற்றி கொள்கின்றார். ஓம் சாந்தி. மாத்தேஸ்வரி ஜெகதம்பா மம்மாவின் பெருமதி மிக்க மென்மையான மகாவாசகங்கள். மக்கள் எவ்வாறு டிரான்ஸிற்குள் செல்கிறார்கள்? டிரான்ஸில் செல்கின்ற தத்துவம் மிக சூட்சுமமானது. அவர்கள் தமது சூட்சுமமான சுயத்தின் வாகனத்தில் சென்று மீண்டும் திரும்பி வருகின்றனர். அதாவது அது ஒருவர் வெளியில் எங்கோ சுற்றுலா சென்று வருவதை போன்றதாகும். அவ்வாறு நீங்கள் சுற்றுலா செல்லும் பொழுது மரணிப்பதில்லை, ஆனால் இங்கே சென்று மீண்டும் அங்கே இருந்து திரும்பி வருகின்றீர்கள். இங்கும் அந்த ஆத்மா தனது சரீரத்திலிருந்து வெளியேறி தனது சூட்சுமமான அக சரீரம் என்ற உள்ளே இருக்கின்ற வாகனத்தில் ஒரு சுற்றுலா செல்கின்றார். அந்த காலப்பகுதியில் அந்த ஆத்மா பறக்கின்ற ஓர் பறவை போன்று உள்ளார். அவரின் இழையை ஈர்த்து ஒரு தெய்வீக காட்சியை அவருக்கு அருள வேண்டியது கடவுளின் கடமையாகும். உதாரணத்திற்கு, இரவு நேரத்தில் ஆத்மாக்களாகிய நாம் எமது சரீரத்திலிருந்து விடுபட்டு சந்தோஷ பாதைக்கோ அல்லது கனவு ஸ்திதிக்கோ செல்வதை போன்றதாகும். அந்த நேரத்தில் சரீரங்கள் அமைதியாக இருப்பதுடன் நாங்கள் எங்கள் சரீரத்தையும் எங்கள் சரீர சமயத்தையும் மறந்து விடுகின்றோம். எவ்வாறாயினும் எங்கள் சரீரங்கள் மரணித்து விடுகின்றன என்றில்லை. மீண்டும் விழித்தெழுந்ததும் நாங்கள் இரவு கண்ட கனவை ஞாபகப்படுத்தி அதை பற்றி பேசுகின்றோம். அவ்வாறே நாங்கள் கடவுளுடன் யோகம் செய்யும் போது ஆத்மாவை அவர் டிரான்ஸில் ஒரு சுற்றுலாவில் அழைத்து செல்கின்றார். பின்னர் நீங்கள் டிரான்ஸில் இருந்து வெளியே வந்ததும் நீங்கள் கண்ட காட்சியை ஞாபகம் செய்கின்றீர்கள். அதனை நீங்கள் பகிர்ந்து கொண்டு அங்கே என்ன பார்த்தீர்கள் என கூறுகிறீர்கள். ஒரு கனவு ரஜோகுணியாகவோ அல்லது தமோகுணியாகவோ இருக்கலாம், ஆனால் இந்த டிரான்ஸ் ஒரு சத்தோகுணி ஸ்திதியாகும். டிரான்ஸின் போது சரீரம் மரணிப்பதில்லை, ஆனால் சரீரத்தின் சகல விழிப்புணர்வும் இல்லாமல் போகிறது. ஒருவருக்கு குளோரோஃபார்ம் கொடுக்கப்படும் போது அவர் தனது சரீரத்தின் முழு விழிப்புணர்வையும் மறந்து விடுகின்றார். உதாரணமாக, வைத்தியர்கள் ஒரு நபரது ஒரு பகுதியை செயலிழக்க செய்யும் பொழுது ஒரு ஊசியை அவருக்கு போடுவதன் மூலம் அதனை செய்கிறார்கள். ஆனால் சரீரத்தின் மற்ற அனைத்து அங்கங்களும் வேலை செய்கின்றன. டிரான்ஸும் அவ்வாறானதே. அதில் ஆத்மா பறந்து சென்று மீண்டும் திரும்பி வருகின்றார், ஆனால் சரீரம் மரணிப்பதில்லை. கடவுளே அன்றி வேறு எந்த மனிதருக்கும் விழிப்புணர்வு இழைகளை இழுத்தெடுக்கும் சக்தி கிடையாது. ஓம் சாந்தி.